அழகான ஒரு இடம் சிவபெருமானுடைய திருவடி நடல். சிவபெருமானுடைய திருவடி நடலில் தங்கிவிட்டால் எப்போதும் அது நிழலாகவே இருக்கும். இது நிழலாகவும் இருக்கும், வெப்பமாகவும் இருக்கும். வெப்பமாகவும் இருக்கும், தட்பமாகவும் இருக்கும். இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும். சுகமாகவும் இருக்கும், துக்கமாகவும் இருக்கும். இப்படி மாறி மாறி வருவது உலக இயல்பு. மாறாமல் ஒரே தன்மையாக இன்பமாக இருப்பது தான் அருளியல். அதனால் அப்படிப்பட்ட அருளிலே கலந்து கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட நூல்களை கேட்பது, படிப்பது, சிந்திப்பது, வாசிப்பது, பூசிப்பது எல்லாமே அந்த அருளியல் வாழ்வை பெறுவதற்காக. அந்த அருளியல் வாழ்விலே பெறப்போகிறவர்கள் அருளியலை அருளியல் வாழ்விலே வாழ்ந்து அருளை பெறப்போகின்றவர்களுக்கு சிவஞான யோகிகள் என்று பெயர். சிவஞான யோகிகள் என்று பெயர். அந்த சிவஞான யோகிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், சிவஞானத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்கள் எண்ணம் முழுவதும் சிவனிடத்தில் இருக்கும். உலக பொருள் அவர்களுக்கு ஒரு பொருளாகவே தெரியாது. ஞானிகளுக்கு உலக பொருள் ஒரு பொருளாகவே தெரியாது. அதான் பட்ல பல்லக்கில் போற ஒருத்தரை பார்த்து பட்டகட்டையில் பகல் குருடு போகுதுன்னு சொன்ன மறைஞான சம்பந்தருக்கு அந்த பல்லக்கு பட்டகட்டையா தெரியுது. பல்லக்கிலே போகிற ஒருவரை பார்த்து நாம் என்ன பண்ணுவோம்? ஆகா பாரு, ரொம்ப கொடுத்து வச்சோ, புண்ணியவான், பல்லக்கில் போறான் என்று மகிழ்ச்சி அடைவோம், பெருசால நினைப்போம். மறைஞான சம்பந்தர் பட்டகட்டையிலே பகல் குருடு போகுதுனார். பல்லக்கு பட்டகட்டையா தெரிஞ்சு ஞானிக்கு. அதனாலே உலகியல் பொருள்கள் ஞானிக்கு ஒரு பொருளாகவே தெரியாது. சிவஞானம் திருவருள்தான் பொருளாக தெரியும், இதுவிர இவைகள் பொருளாக தெரியாது. அந்த முறையிலே வந்து சிவஞானத்தை பெற்றவர்கள் உலகுளார் பெறாது துஞ்சும் ஒரு பொருள் விழித்த யோகி பலகுளார் விழித்த வண்டத்து உறங்குவன் உருவமாக. அதனால உலகத்திலே உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், தூங்குகிறார்கள், ஒன்றும் பெறாமல் தூங்குகிறார்கள். ஒன்றும் பெறாமல் என்று சொன்னால், திருவருள் ஞானம் என்பது கடுகளவு இல்லாமல் உண்ணவும் உறங்கவுமாக இருக்கிறார்கள். தூக்கம் வந்தா என்ன பண்றான்? தூங்குறான். பசி வந்தா என்ன பண்றான்? சாப்பிடுறான். அப்புறம் என்ன பண்றான்? இடைவெளியில அதற்காக பாடுபடுறான். இந்த மூன்றே காரியங்களிலே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உறங்குகிறான், உண்ணுகிறான், இடைவேளையே என்ன பண்றான்? அந்த உணவுக்காக உழைக்கிறார். அரசன்ல இருந்து ஆண்டி வரையில், அரசன்ல இருந்து ஆண்டி வரையில் என்ன பண்றான்? உறங்குகிறான், உண்ணுகிறான், உறங்குகிறான். அப்புறம் இடைவெளி என்ன பண்றான்? உணவுக்காக உழைக்கிறான். இந்த மூன்றே காரியம் தான் மனித வாழ்க்கையில நிகழ்ந்த. அவ ஏதோ பெரிய தொழிலை செய்யலாம், பெரிய தொழிலதிபரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அதை பத்தி பேச்சே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, இந்த மூன்றுக்காக தான் போகுது. இதை தாய்மான சுவாமி கைதவம்ங்கிறாரு. செய்தவா அல்ல, இது கைதவம்ங்கிறார். வீண் செயல்ங்கிற கைதவம்னா வீண் செயல். கைதவம் அலாமல் இது செய்தவம் அது அல்லவே. கண்கட்டவிற்கு வெளியாய் கண்டது என்று பேசுகிறார். அதையினாலே அப்படி உலகுளார் பெறாது துஞ்சும் ஒரு பொருள் விழித்த யோகி பலகுளார் விழித்த பண்டத்து உறங்குவர். யோகி எப்படி இருப்பார் என்று கேட்டால், சிவயோகி எப்படி இருப்பார் என்று கேட்டால், சிவயோகி தூங்கினாலும் சிவத்தை கண்டு கொண்டிருப்பான், விழித்திருந்தாலும் சிவத்தை கண்டு கொண்டிருப்பான். தூங்கும் போதும் சிவத்தை கண்டு கொள்ளுவான், விழித்திருக்கும் போதும் சிவத்தை தான் காண்பான். விழித்த கண் குருடாய்த்திரி வீரரும் பலராலும் பாரு திருவிளையாளர் புராணத்தில். விழித்த கண் குருடாய்த்திரி, இது தெரியுது அந்த வாக்கியம் புரியுதா? கண் விழிச்சிருக்குமா, ஆனா அவங்க குருடா இருப்பாங்களா? விழித்த கண் குருடாய்த்திரி வீரரும் பலரால். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையை அடுக்கும் போது அங்கே சிவபெருமான இடத்துல இருந்த தொண்டர்கள் இப்படிப்பட்டவர்கள் சில பேருனார். கண்ணை விழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், குருடா இருக்கிறாங்களாம். விழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், குருடா இருக்காங்களாம். அப்படின்னா உலகத்தையே அவங்க பாக்குறது இல்லையா? விழித்தகன் குருடாய் திரி வீரரும் பலராம். கண்ணை விழிச்சிருந்தா அவன் எப்படி குருடன் சொல்றது? ஆனா குருடன்கிறாரு. என்ன? உலகத்தை பார்க்க மாட்டான். பரஞ்சாரத்தார் பரத்தை தரிசித்தோர்கள் பரமே பார்த்திருப்பர். பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பரஞ்ஞானத்தார் பரத்தை தரிசித்தோர், சிவபெருமானை தரிசித்தவர்கள் பரத்தையே பார்த்திருப்பார்கள், பதார்த்தம் பார்க்க மாட்டார். என்னதான் அழகான பொருளா இருந்தாலும், நல்ல ருசியான உறவா இருந்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியாது. நம்மன்னா அதுலயும் மயங்கிடும் கண்ட உடனே. அப்ப அதை சாப்பிட்டுத்தே ஆகணும், இதை அனுபவிச்சுத்தான் ஆகணும், இதை பெற்றுத்தே ஆகணும் என்று எண்ணி விடுவோம். ஆகா என்ன காரு, அருமையான காருவார், 40 லட்சம் ரூபாய் காரா ஆறாட கொடுத்து வச்ச பண்ணி அவன் என்று அழிந்து விடுவான். அவர்களுக்கு அது பெருசாக தெரியாது, பெருசாக தெரியாது. எத்தப்ப சொன்னானே, பல்லக்கு பட்ட கட்டையா தெரிஞ்சது யாருக்கு? மறைஞான சமுத்திரம் பல்லக்கு பட்ட கட்டையினார், பல்லக்க பட்ட கட்டையினார். அதனாலே ஞானிகள் தூங்கினாலும் சிவத்தை காண்பார்கள், விழித்திருந்தாலும் சிவத்தை காண்பார். அஞ்ஞானி தூங்கினாலும் காங்க மாட்டார், விழிச்சிருந்தாலும் காங்க மாட்டார். தூங்கி கண்டார் சிவலோகமுந்த மூலே திருமந்திரம். நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன். யார் சொல்றா? திருஞான சம்பந்தர். நனவிலும் கனவிலும் நாளும் தன் ஒளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன் என்பது திரு கருக்குடி தேவார் ஞான சம்பந்தர். ஆகையினாலே இப்படி பரமஞானிகள் உலகுலார் பெறாது துஞ்சு ஒரு பொருள், விழித்த யோகி பலகுலார் விழித்த பண்டத்து உறங்குவன். அதனாலே அவன் எப்படி உறங்குவான் என்று கேட்டால், அந்த பொருளிலேயே உறங்குவான், பொருளை நினைந்து கொண்டே உறங்குவான். இந்த பொருளை மெய்ப்பொருளை நினைந்து கொண்டே உறங்குவான். அதற்கு மேல உலகம் எல்லாம் அவனுக்கு ஒரு உருவமாக தெரியும். உருவமாக தெரியும்னா தன் வடிவத்தில் இருப்பதாக காண்பான். வேறற்று ஒளிரும் ஒப்பிலி தன்னோடு உண்டாது அலர்களை துயின்றவன் போல் இருப்பான். உலகம் தன் வடிவையாகும்படி கலந்து அனைத்தும் தானேயாய் பேதவரன் என்று விளங்கும். உப்பில்லாத செவருமானுடைய தாமரையை புனைந்த அந்த ஞான யோகிக்கு, அணிந்த யோகிக்கு அப்பரமசிவன் எல்லால் அறியப்படும் பொருள் வேறு யாது. அலர்தலை கணிந்த யோகி அவனால் நேயம் யாதே. ஏயாலே அந்த ஞானிக்கு சிவத்தை தவிர அறிகின்ற பொருள் வேறு ஒன்றும் இல்லை. சிவத்தை தவிர அறிகின்றதாக அறியப்பட வேணும் என்கின்ற பொருள் ஒன்றுமில்லை. நாம் அதை தெரிந்து கொள்ளவனும், இதை தெரிந்து கொள்ளணும், அதை அறிய வேணும், இதை அறிய வேணும், இன்னும் அறிந்தது கொஞ்சம் அறியாதது நிறைய, அப்படித்தான் இருக்கு. ஞானி சிவத்தை கண்டு விட்டான்னா அவன் வேற ஒன்றையும் காண வேண்டிய அவசியம் இல்லை. சிவம் அவனுக்குள்ளே இருப்பதனாலே, இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என்ன ரக்கேனே, நான் உன்னத்தை உன்னை வேற என்னத்தை நான் கேட்க போறேன், நீயே எனக்குள்ள இருக்கிற, உனக்கு என்ன வேற என்னத்தை கேட்க போறேன், சிவபெருமான் உள்ளே இருந்தா வேற என்னத்தை கேட்கணும், ஒன்றும் கேட்க வேண்டியது. அவன் இல்லாமையினாலதான் நம்ம அதை கேட்டுக்கிட்டாலே, அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கல. அவன் இல்லாமையினாலே அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே அலையில காரணம் என்ன, அவன் உள்ளே இல்லாமையினாலே. அவன் உள்ளே இருந்தா ஒன்றையும் கேட்க வேண்டியது, ஒன்றைய கேட்க. அதனாலதான் மாணிக்க வாசகர், இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டா, இனி உன்னை என்ன இறக்கேனே, அந்த நிலை வரணும். அந்த நிலை உப்பிலி அனாதிமுத்தன் ஓதிய காமிகாதி, உப்பில்லாதவனும் அனாதியாய் இருப்பவனும் முத்தனாக இருப்பவனும். சிவபெருமானுக்கு முத்தன் 100 பெயர். முத்தன்னா இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன், இயல்பாகவே பாசம் இல்லை. நமக்கு பாசம் நீங்கன்னா முத்தன், நீங்காத வரையிலும் பெத்தன். பெத்தன் முத்தன், பெத்த திசை முத்த திசை கேவல திசைன்னு மூணு, கேவல தசை பெத்த தசை முத்த தசைன்னு மூணு. சூதிடத்தில் 9 திசை வருது அல்லவா, அது போல கேவல திசைங்கிறது ஆணவ மலத்தோடு இருக்கிற காலம். இப்ப உலகத்தோடு இருக்கிற போது பெத்த திசைன்னு வேறு, சிவனோடு இருக்கும்போது முத்த தசைன்னு வேறு. கேவல தசை பெத்த தசை முத்த தசை, கேவலத்தோடு இருக்கு ஆணவத்தோடு இருக்கும்போது கேவலம்னு வேறு. உலகத்தோடு மாயாகன்ம மலங்களோடு கூடி உலகத்தோடு இப்ப உலர்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி இப்ப பெத்த திசைன்னு. இது பூராவும் தெரிந்து போய் ஒளிந்து போய் சிவனோடு கலந்து இருக்கும் போது முத்த தசைன்னு விளங்குதா? ஆகையினால சிவபெருமான் எப்போதுமே முத்தன், எப்போதுமே முத்தனாக இருப்பவன். அதற்கு மேலே அனாதியாக இருப்பவன். அனாதி என்று சொன்னால் தோற்றம் இல்லாதவன், தோற்றம் இல்லாத பொருளுக்கு அனாதின்னு. நாமும் அனாதிதான், நமக்கும் தோற்றம் இல்லையே, நமக்கும் அனாதிதாப்பா. பதி பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, அப்படித்தானே சொல்றாரு. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் உயிர் கடவுள் பாசம் என்று சொல்லுகின்ற மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. யாரு? திருமந்திரத்துல பதியினை போல் கடவுளை போல நாமும் அனாதிதான். என்று நீ அன்று நான் தாய்மானார், எனக்கும் உனக்கும் வயசுல வித்தியாசம் இல்லைன்னார் சிவபெருமான். எனக்கும் உனக்கும் வயசுல வித்தியாசம் கிடையாது, ஒரே வயசு தான். என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ சாப்பிட போட்ட என்று நீ அன்றுறான் என்றால் சமமா இல்ல இல்ல உன் அடிமை தீர்ந்து போச்சு அதையினாலே இப்படி அனாதியா இருப்பது உயிர், அனாதியா இருப்பது கடவுள், அனாதியா இருப்பது பாசம். ஆனால் மூன்று அனாதி என்றாலும் மூன்றுக்கும் தன்மைகள் வேறு வேறு, மூன்றுக்கும் தன்மை வேறு. இந்த ஊர்லயே ஒருத்தர் இருக்கிறான் தரித்திரன், இந்த ஊர்லயே ஒருத்தர் இருக்கிறான் பணக்காரன். ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு? நிறைய வித்தியாசம். கோடீஸ்வரனுக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு இந்த ஊர்ல இருக்கிறான், இதே ஊர் தான். ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. அது போல அனாதியா இருந்தாலும் அதன் அது சுத்தம், இது அசுத்தம். எது அது சுத்தம், இது அசுத்தம். ஆகையினாலே அனாதி ஒப்பிலி. ஒப்பிலின்னு சொன்னா சமானமே இல்லாது, எந்த பொருளையும் அந்த பொருளுக்கு சமானமாக சொல்ல முடியாது. எந்த பொருளையும் இப்ப பொண்ணே மணியே பொருளே அருளே என்று எல்லாம் சாமியை சொன்னாலும் கூட உபசாரத்துக்காக சொல்லுவதை தவிர பொண்ணு சாமிக்கு சமானமாகுமா, தங்கம் சாமிக்கு சமானமாகுமா, மாணிக்கம் சாமிக்கு சமானமாகுமா? ஆகுமா? ஆகவே ஆக உபசாரத்துக்காக சுவாமி மாணிக்கம் போன்றவர், தினம் போன்றவர், பொத்தை ஊன்றுவர், புதுப்பு புழு பொதிந்து உளுத்து அசும் ஒழுகிய பொய்க்கூற இத்த மெய்யன கருதி நின்று இடர்கடர் சுடித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தை முடிச்சோதி அத்தனை ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே என்பது திருவாசகம். அதனாலே இப்படி மாணிக்கம் போன்றவன், ரத்தனம் போன்றவன், முத்து போன்றவன் சொன்னாலும் கூட அவனு சமானமாக, அதனால அவனு சமானமாக ஒரு பொருளும் இல்லை. அதனாலே ஒப்பிலின்னு, ஒப்பிலி, ஒப்பில்லாதவன், அனாதியாக இருப்பவன், முத்தனாக இருப்பவன், அவன் உயிர்கள் மேலே கருணையினாலே காமிக முதலாக ஆகமங்களை அருளி செய்தான். உயிர்கள் மேல வைத்த கருணையினாலே வேதாகமங்களை அருளி செய்தான். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருகொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையா? ஆரணம் என்கின்ற வேதம் ஆகமும் சிவபெருமான் கருணையினாலே திருமேனி கொண்டு அருளி செய்யாவிடில் கதிப்பவர், கதிப்பவர் என்றால் உயர்ந்த கதியை அடைபவர்கள் இல்லை. நூல்கள் மூலமாக ஞானத்தை பெற்று, அதன் மூலமாக பரஞானத்தை பெற்று, அதன் மூலமாக சிவகதியை பெற வேண்டும். நூல்களினுடைய உதவி இல்லையானால் ஒருவனுக்கு அறிவு உண்டாகாது. படிக்காதவனை என்ன சொல்லுவாங்க? மூடன்பாக. அது அருணகிரிநாதர் அறிவு நூல் கலா மூடர்னார். அறிவு நூல் கலா மூடர், அற விசாரியா மூடர், நெறியிலே நிலா மூடர் என்றெல்லாம் சொல்லுவார். அதனால கல்வி கற்கவில்லையானால் மூடன், ஞானத்தை பெறவில்லையானால் அஞ்ஞானி. விளங்குதா? ஆகையினாலே இப்படி வந்து உயிர்கள் மேல வைத்த கருணையினாலே அவன் காமிக முதலான ஆகமங்களை அருள் செய்தான். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் அவன் செய்யவில்லையால் கதிப்பவர் இல்லையா? நாரணன் முதலாயுள்ள நரர் சுரர் நாகர்கல்ல, நம்ம மாத்திரம் என்ன அந்த ஆளுகளை பிடித்தார்? நாரணன் முதலாயுள்ள நரர் சுரர் நாகர்கெல்லாம் சீரணி உரு சந்தார செய்தி எஞ்சிடாது. குரு பரம்பரை, ஞானம், சிவகதி, சிவஞானம் ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பின்ன எதனால இது தெரிகிறது? அந்த ஆகமத்தால் தெரியாது. ஆகமத்தாலே தெரியும், ஆகமம் இல்லையானால் ஞானம் வராது. அதனாலதான் சிவபுராணத்துல ஆகமம் ஆகின்ற அன்னிப்பாந்தாள் வாழ்வு. சிவபெருமானு என்ன சொன்னார் என்று கேட்டால், சிவபெருமான் ஆகம வடிவாகவே இருக்கிறார் என்று சொன்னார். வேதங்களை எல்லாம் பிரிச்சு சொல்லி, வேதங்களும் சிவபெருமானும் வேறாக சொல்லி ஆகமத்தை என்ன பண்ணாரு? ஆகமமாகவே இருந்து தித்திப்பவனுடைய திருவடிகள் வாழ்வு. அன்னிப்பான் என்றால் தித்திப்பவன், அன்னிப்பான் என்றால் தித்திப்பவன், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று பேசினார். அதனாலே ஆகம என்பது சிறப்பு நூல்னு சொல்வது, வேதத்தை புது நூல் என்று சொல்வது, ஆகமத்தை சிறப்பு நூல் என்று சொல்வது, ஆகமத்தை சிறப்பு நூல் என்று சொல்வது. இப்படி ஆகமம் என்பது 28 இருப்பது. அந்த 28 10 சிவவேதம், 18 உருத்தரவேதம் என்று சொல்வது. 10 சிவவேதம், 18 ஆகமும் உருத்தரவேதம்னு சொல்றோம். அந்த 10 ஆகமங்களை கேட்டவர்கள் உயர்வு, அடுத்தாறு போல 2 இருக்கிற அந்த உருத்தரவேதம். அதை 4 ஆகமத்தின் 100 ஞானமுத்தி நாடோறும் நான் நினைத்த படியாக என்பது திருப்பூர். ஆகமத்தை நிறைய சொல்றாரு அருணகிரிநாதர். சிவகரைகள், ஆகமங்கள் மிகவும் மறையோதும் அன்ப திருவடிகளே நினைந்து துதி. அவள் யாரு ஆகமத்தை ஓதுகிறார்களோ அவர்கள் திருவடியை நினைந்து துதிக்க வேணுங்கிறார். திருவடியை நினைந்து துதிக்க வேணுங்கிறார். நாளான வேதம் நூலாக மாறி நான் ஓதி நேர்ந்து இறைவினைங்கிறார். அதனால் ஆகம நமக்கு படிக்க தெரியாவிட்டா கூட ஆகமம் படித்தவர்கள் மூலமாக ஆகம சீலர்கள், ஆகமத்தை ஓதி ஆகம விதியிலே நிற்கின்றவர்களுக்கு ஆகம சீலர்கள். அம்மானே ஆகம சீலருக்கு அருள் நல்கும் பெம்மானே என்பது சுந்தர தேவாரம் வழங்குத. அப்படிப்பட்ட ஆகமத்தில்தான் உயிர்கள் உயருவதற்கான நெறியை சொல்லியிருக்கிறார். நெறியை அதான் பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர் சொன்னார் திருப்பல்லாண்டாசி. பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர், நெறிதந்த பித்தர், பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர். அதனாலே அப்படிப்பட்ட அந்த காமிகம் முதலான ஆகம காமிக முதலாக வாதுளம் ஈராக உள்ள 28 ஆகம். அந்த ஆகம 28 காமிக முதலாக வாதுள ஈராக உள்ள 28 ஆகமங்கள். அது நம்முடைய கச்சியப்ப சிவாஜி சுவாமி சிங்கமுகன் சொல்றான் சூரபன் மட்ட. அவன் என்ன சொல்றான், தத்தம் ஆற்றங்கள் நிறுவிய சமயிகள் பலரும், தத்தம் ஆற்றங்கள் நிறுவிய சமயிகள் பலரும் கத்து புஞ்சொலை வினவினர். விளங்குதா இதுக்கு பொருள் விளங்குதா? தத்தம் ஆற்றங்கள் நிறுவிய சமயிகள் பலரும் கத்து புஞ்சொலை வினவினர் அவன் செயல் காணார். இது விளங்குதா? தத்தம் ஆற்றங்கள் தம் கொள்கைகளை நிறுத்திய சமயிகள், தம்முடைய சமயமே உயர்ந்தது என்று தம்முடைய கொள்கையை சொல்லுகின்ற அந்த சமயிகள் கத்து புஞ்சொலை வினைவர். கத்து புஞ்சொலை என்று சொன்னால் வாதிடுவதற்காக, வாதம் பண்ணுவதற்காக, வழக்காடுவதற்காக அற்பமாகிய சொல்லை பேசி அவர்கள் கெட்டு போனார். அவன் செயல் காணார். அவன் ஆகிய சிவபெருமானுடைய அருமையை உணர முடியவில்லை மற்ற சமயிகளால் என்றார். தத்தம் மாற்றங்கள் தம்முடைய கொள்கைகளை, தம் சமய கொள்கைகளை வலிமையாக பேசி, இதுதான் உயர்ந்தது, எங்கள் சமயம்தான் உயர்ந்தது, எங்கள் கொள்கைதான் உயர்ந்தது என்று சொல்லி பேசி வீணே போனார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் புன்சொல். புன்சொல்னா ரெண்டு சொல்லி, புன்சொல்னா அற்ப வார்த்தைகளை பேசி அவன் அருளை காணாமல் போய்விட்டார் என்று சொல்லி அதற்கு மேல என்ன சொல்றாரு, சுத்த வாதுளம் முதலிய தந்திர தொகுதி. சுத்த வாதுளம் முதலிய தந்திர தொகுதி, வாதுளம் என்கின்ற சுத்த வாதுளம் என்கின்ற தூய்மையான சிவாகமத்திலே சிவாகமாயிருக்கிற வாதுள முதலான ஆகம தொகுதிகளை ஆராய்ந்தவர்கள் தான் அவனுடைய திருவருளை கொஞ்சம் காண்பார்கள். சுத்த வாதுளம் முதலிய தந்திர தொகுதி உய்த்துணர்ந்த நிறரே ஒரு சிறிது உணர்வார், ஒரு சிறிது உணர்வு அருளினால் ஆகமத்தை அறியலாம். சித்தியார்ல வேற, அதனால ஆகமத்துக்கு அவ்வளவு சிறப்பு, ஆகமத்துக்கு அவ்வளவு சிறப்பு. வேத சிவாகமத்தினுடைய இரண்டிலே வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. ஆ என்று சொன்னால் பாசம், கா என்றால் பதி, மா என்றால் மலம். ஆ என்றால் பாசம், கா என்றால் பதி, மா என்றால் உயிர், ஆ என்றால் மலநாசம், கா என்றால் சிவஞானம், மா என்றால் மோட்சம். இப்படி பாசத்தை நாசம் பண்ணி சிவஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பது ஆகும். பத்தி பசு பாசம் மூன்றையும் உணர்விப்பது ஆகும். பத்தி பசு பாசம் மூன்றையும் உணர்த்துவது ஆகும். ஆகையினாலே அப்படிப்பட்ட காமிகமாதி விப்பர ஞான யோகம் விரியவே எம்பு. இந்த சிவஞானத்தை, ஞான யோகத்தை அது விரிவாக அந்த ஆகமம் சொல்லும். விரிவாக அந்த ஆகமம் சொல்லும். ஆகமத்தில் நாலு பாதம் உங்களுக்கு தெரியும், சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். அந்தமல் ஆகமத்தின் அரும்பதம் மூன்றும் கூற புந்தியது ஒடுங்கும் ஞான போதகம் போது என்றார் என்பது கந்த புராணம். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த ஆகம விரிவாக சொல்லும். அதில் தப்பிலா கர்மயோகம் தருமமும் கருமஞ்சாஞ்சாரும் அப்பல பேதம் என்ற அனைத்தையும் அறையும் என்று. அதில் கர்மயோகம் என்று முதலிலே சொல்லப்படும், பிறகு ஞான யோகம் என்று சொல்லப்படும். கர்மயோகம் என்பது கிரியைகள், கர்மயோகம் என்பது கிரியைகள். ஞான யோகம் என்பது அகத்திலே சிவத்தை தியானித்து சிவத்தோடு ஒன்றுதல் ஞான யோகம். கிரியை செய்யாமல் அந்த ஞான யோகம் வராது. கிரியை செய்யாமல் அந்த ஞானம், அப்பா பார்த்தாப்பா களைப்பு நீங்கி நிம்மதியா இருக்கு, காதடைப்பு நீங்கிச்சு, கண் இருட்டு நீங்கிச்சு, தெம்பு வந்துச்சு, அப்பா நம் நல்லா இருக்கு அப்படியே நிம்மதியா இருக்குன்னு சொல்றோம்லவா. இங்க சொல்லும் போது எப்ப சொல்றோம், சாப்பிட்ட பிற்பாடு, சாப்பிட்ட பிற்பாடு சொல்றோமா. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், பல பொருளை சேகரித்து சமைச்சாகணும், பல பொருளை சேர்த்து சேகரித்து சமைத்தால், பல பொருளை சேகரித்து சமைத்தால் சமைத்தால் சாப்பிடலாம். பல பொருளை சேகரிக்கிறதுக்கு சமர்த்து வேணும், சமைக்கிறதுக்கு சமர்த்து வேணும், சேகரிக்கிறதுக்கு சமர்த்து வேணும், சாப்பிட்டா சமர்த்து வரும். அதனாலே சாப்பிட்டா ஒருவனுக்கு நிறைவு உண்டாகுது அல்லவா, மகிழ்ச்சி உண்டாகுது அல்லவா. அதுபோல ஞான யோகத்தாலே மகிழ்ச்சி உண்டாகும், ஞான யோகத்தினால மகிழ்ச்சி உண்டாவதற்கு என்ன பண்ணணும், அந்த கிரியை பண்ண வேணும். கர்ம யோகம், கர்ம யோகம், ஞான யோகம். கர்மயோகம் என்பது சிவபூசையாதிய சரியை கிரியை எல்லாம் கர்மயோகம். யோகம் வரையிலும் கர்மயோகம் தான், ஞானம் தான் ஞான யோகம், சரியை கிரியை யோகம் மூணுமே கர்மயோகங்கள் தான். இதை கடந்து இருப்பதுதான் ஞான யோகம். சிவனும் சிவனும் ஒன்றாயி சிவன் என்பது தெரியாத வகையில் ஆனந்தத்தை அழுந்தி இருப்பது ஞானம், ஞான யோகம். சிவனும் சிவனும் ஒன்றாயி அப்போது சிவன் என்பது தன் நினைவே இல்லாமல் சிவன் மாத்திரம் இருக்கும்பாரு, அதுக்கு பேரு தான் ஞான யோகம். அது எப்ப வரும், காண்பவனும் தெரியப்படாது காட்சியும் தெரியப்படாது. அது நேயம் ஒண்ணுதான் தெரியணும், பொருள் ஒண்ணுதான் தெரியணும். காண்பவனும் தெரியப்படாது காட்சியும் தெரியப்படாது, அந்த பொருள் ஒண்ணுதான் இருக்கணும், அதுதான் ஞான யோகம். அது எப்ப வரும், அது வரும்போது வரட்டும், அதுக்கு வேண்டியதை செய்து கொண்டு, அதுக்கு வேண்டியதை வேண்டியதை செய்து கொண்டிருப்பது நம்முடைய கடமை, அதை தருவது அவனுடைய கடமை. அதனால வேண்டியதை செய்து கொள்ளாமல் இருந்தால் அவன் தரமாட்டான். படிக்காம இருந்துகிட்டு எனக்கு வேலை கொடுனா கொடுப்பானே, ஏன் கொடுப்பான், படிச்சவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறான்.